إن لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيئنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله مولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் இவைகளை எல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி ஹராமாக்கி தடை செய்திருக்கிறானோ அந்த ஹராமான காரியங்களை விட்டும் எம்முடைய வாழ்க்கையை எம்முடைய ஹயாத்தை அல்லாஹுவை பயந்து பாதுகாப்பாக வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் அழியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பயம் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா நியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேகமான ஒரு இயந்திரமான ஒரு கால வாழ்க்கையில் அல்லாஹ் நம் அனைவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். வேகமான காலம், துனியாவுடைய முஹப்பத்துகளும் துனியாவுடைய அலங்காரங்களும் இந்த துனியாவை அலங்கரித்து இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை என்ற ஒரு கற்பனையான ஒரு விடயத்தையும் அந்நிய யூதர்களால் யகூதிகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்டால் விளங்கும், நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை பற்றி தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்ராவுடைய காலம் என்று சொன்னார்கள். நீங்கள் புகாரியுடைய கிதாபை எடுத்து புரட்டினாலும் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தை புரட்டினாலும் ஆறு முக்கியமான எம்முடைய ஹதீஸ் கிரந்தங்கள் சிஹாஹு சித்தா என்று சொல்லுவோம், அது அத்தனையிலேயுமே அபுவாபுல் ஃபித்னா ஃபித்னாவுடைய பாடம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அது இந்த காலத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம். எப்பொழுது ஆகிரு ஜமான், இப்படி ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம் நிகழும், அது செய்யாமத் அது வராமல் செய்யாமத் வராது என்று பேசப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் என்றால், ஒரு உண்மையான ஒரு ஈமான்தாரி அல்லாஹுவை பயந்த மனிதன், அல்லாஹுடைய பயத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஆசையோடும் வாழ வேண்டிய மனிதன், அவனுடைய ஈமானை பாதுகாப்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியமாக வாழ்வான் என்றால், ஒரு சுடும் அந்த நெருப்பு தணலை, ஒரு கங்கை, ஒரு நெருப்பு கங்கை தன்னுடைய உள்ளங்கையில் ஒரு மனிதனிடத்தில் வைத்து இதை வைத்துக் கொள் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பாடுபடுவானோ, எவ்வளவு பதறுவானோ, எவ்வளவு கதறுவானோ, அதை போல ஒரு ஈமான்தாரே தன்னுடைய ஈமானை பாதுகாக்க மிக கஷ்டப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம். அந்த காலத்தை பற்றி நான் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த காலம் வந்தால் ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுத்து நரகத்தை ஹராமாக்கிக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தை உங்களுக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது தர்மம் செய்து நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அதை சொல்லிவிட்டால் ஹலர சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள், பித்னாவுடைய காலம் அடுக்கடுக்காக வருகின்ற முன்னால், அந்த காலத்துக்கு முன்னால் நெல்லவல்களை கண்டால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நாளை செய்வோம், பின்னேரம் செய்வோம், இன்ஷா அல்லாஹ் சுபஹிலிருந்து ஆரம்பிப்போம், நமக்கு வசதி இனிமேல் வரும்போது செய்வோம், ஒரு ஹஜ்ஜை முடித்துவிட்டு அதிலிருந்து ஒரு நெல்லமலை ஆரம்பிப்போம், ஒரு உம்ராவை செய்துவிட்டு அதிலிருந்து நம்முடைய தொழுகையை தர்மங்களை ஆரம்பிப்போம் என்று நீங்கள் பிற்படுத்த வேண்டாம். பித்னாவுடைய காலம் வருவதற்கு முன்னால் காலையில் ஒரு அமல் செய்ய உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை காலையிலேயே செய்து முடித்து விடுங்கள் என்று சொன்னால் சொன்னார்கள், ஒரு மூமினான ஒரு மனிதன் காலையில் மூமினாக வருவான், மாலையில் காவிராகி விடுவான், மாலையில் மூமினாக இருப்பான், வயுஸ்மிஹு காஃபிரன் காலையில் விழுத்தெழும் போது காஃபிராக விழுத்தெழுவான். ஒருவேளை இந்த ஜமான் இப்படிப்பட்டதென்றால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். குபுரியத்தான ஒரு மரணத்தை கொண்டு வந்து நிகழ்த்திவிடும், காவிரான ஒரு நிலைமைக்கு எம்முடைய இந்த சூழல் கொண்டு போய் ஈமான் இல்லாத மரணத்தை கொண்டு வந்துவிடும். அதனால ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நெல்லமல்களில் முந்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களை பிற்படுத்தாதீர்கள், உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அமலை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுங்கள். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 62 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அதனை நபுத்துவத்துடைய காலம் 23 வருடங்கள். ஆழமாக இந்த விடயத்தை கவனியுங்கள், 23 வருட காலம் நபுத்துவத்தோடு நபிப்பட்டத்தோடு வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 23 வருட காலத்தினுடைய உழைப்பும் முயற்சியும் அவர்களுடைய தாகமும் தான் இன்று ஹிஜ்ரி 1436 நபியை அல்ல நபியோடு வாழ்ந்த தோழர்களை பற்றி பேசுகிறோம், நபியை அல்ல நபியோடு வாழ்ந்த உத்தம சஹாபாக்களை பற்றி பேசுகிறோம், செல்வந்தர்களை மட்டுமல்ல ஏழைகளாக வாழ்ந்த பிலாலையும் பேசுகிறோம். பசியோடு வாழ்ந்தார்கள் என்ற அபூ ஹுரைராவை பற்றி பேசுகிறோம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் கவனமாக உள்ளத்தில் நீங்கள் ஒரு வைராக்கியம் எடுங்கள், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னால் இந்த சமூகத்துக்கு எதை செய்துவிட்டு மௌத்தாக வேணுமோ அதை நான் செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும் என்று உறுதி எடுங்கள். தீனுக்காக அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை நிர்வாணமாக இந்த பூமியில் பிறக்க வைத்தான். நாம் யாரும் ஆடைகளோடு வரவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷய்யா. செல்வந்தர்களே, தனவந்தர்களே, வியாபாரிகளே, வியாபாரஸ்தலம் செய்யக்கூடியவர்களே, தொழிலதிபர்களே, கோடீஸ்வரர்களே, இந்த விடயத்தை ஆழமாக கவனியுங்கள். நாம் எல்லோரும் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் தாயுடைய வயிற்றிலிருந்து இந்த பூமியில் வெளியாகி வரும்போது
வருகின்ற நிலைமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய தாயிலிருந்து நீங்கள் வெளியாகின்ற போது உங்களுடைய தாய் பெற்றிருக்கவில்லை, தாயுடைய வயிற்றில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான், உங்களுடைய தாய்க்கு பிரசவ வேதனையை அல்லாஹ் உருவாக்கினான், உங்களுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து உணவை அல்லாஹ் வந்தான், உங்களுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து உங்களை அல்லாஹ் வெளியாக்கினான். வெளியாக்கும் போது நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்றால், நாதாளமூல செய்யா நீங்கள் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாது. செய்யல் என்ற வார்த்தைக்கு உலமாக்களிடத்தில் கேட்டு பாருங்கள், செய்யல் என்று சொன்னால் சொல்வார்கள் இல்லையா, எதுவும் இல்லை. அந்த செய்யல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்வதானால் நாம் சொல்லுவோம் எதுவுமே தெரியாது. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதானால் நீங்கள் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆணாக பிறந்தேனா பெண்ணாக பிறந்தேனா, எந்த மொழியில் பிறந்திருக்கிறேன், எந்த மதத்தில் பிறந்திருக்கிறேன், என்னுடைய நாடு எது, என்னுடைய தாய் யார், என்னுடைய தந்தை யார், என்னுடைய உறவுகள் யாரே, நான் என்ன நிறத்தில் பிறந்திருக்கிறேன், லாசால உணச்சையா என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அர் ரஹ்மான் அளவற்ற அருளானவன் அல்லாஹ், அல்லமல் குர்ஆன் மனிதனை படைத்த அல்லாஹ் முதலாவது மனிதனுக்கு செய்த நியமத்தை தெரியுமா, அவன் வாழுகின்ற சமூகத்துடைய தாய் மொழியை கற்பித்தான். முடியுமா? இலங்கையில பிறந்த குழந்தை, இரண்டு மொழி இலங்கையில் இருக்கிறது, ஒன்று சிங்கள மொழி என்று சொல்லுவோம், இன்னொன்று தமிழ் சொல்கிறோம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அரசாங்கத்துக்கு தெரிந்த மொழி என்று இந்தியாவினுடைய நோட்டில் நீங்கள் பார்த்தால் ஓரமாக எழுதியிருப்பார்கள், சுமாராக 15 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அரசாங்கத்துக்கு தெரியாமலே பல மொழிகள் இருக்கிறது. நான் கேட்கிறேன் என்ன என்றால், உங்களுடைய திறமை என்றால், நீங்கள் சம்பாதிப்பது உங்களுடைய திறமை என்றால், நீங்கள் பணம் வைத்திருப்பது உங்களுடைய திறமை என்றால், அல்லாஹ் சொல்கிறான், நான் நினைத்திருந்தால் உன்னை ஊமையாக ஆக்கியிருக்கேன். உன்னுடைய தாய் இந்த மொழி பேசுகிறானோ, உறவுகள் அல்ல, சமுத்திரம் அல்ல, சமூகம் அல்ல, ஊரல்ல, நாடல்ல, நீ வளர்கின்ற மடி எந்த மொழி பேசுகிறதோ அந்த மொழியை அல்லாஹ் கற்பித்தான். அதனால தான் கேட்போம், யாராவது வந்தால் தந்தை மொழி என்னென்று கேட்கிறல்ல, நாட்டினுடைய மொழி என்னென்று கேட்கிறல்ல, என்ன கேட்போம், ஏதாவது போம் எழுதிக்க வேண்டும்னா உங்களோட தாய்மொழி என்ன. வளரும் போதே குழந்தை, ஜப்பானுடைய குழந்தை ஜப்பான் மொழி பேசி வளர்கிறது, உருது இந்தியாவில் யூபியில் பிறந்த குழந்தை உருது பேசிக்கொண்டே வளர்கிறது. என்ன சொல்கிறேன் என்றால், எல்லோரும் உள்ளத்தில் ஆழமாக வையுங்கள், இந்த உலகில் தந்த அத்தனை நேமத்துகளும் அல்லாஹ் எமக்கு போட்ட அவனுடைய அருள். எனவே அல்லாஹ் தந்த அருளில் மிகப்பெரியதுதான், இந்த பூமியில் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள்தான். இந்த இடத்தில் நீங்கள் ஆழமாக கவனியுங்கள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் பணம் எப்படி மொழியை அல்லாஹ் தந்தாரோ, எப்படி மொழியை அல்லாஹ் கற்பித்தாரோ, இதே போல்தான் ஆடை தந்தான், பசிக்கு உணவு தந்தான், வீடு தந்தான், மனைவி தந்தான், பிள்ளைகள் தந்தான், அழகு தந்தான். இந்த அல்லாஹ்தான் முழு உலகத்தினுடைய அனைத்து எம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றுகிறான். நிர்வாணமாக வந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், குல்லுக்கும் ஆரின், நீங்கள் எல்லோரும் இந்த பூமியில் நிர்வாணிகளாக வந்தீர்கள். ஆடையோடு வரல, ஆடையோடு வரல, இல்லாமன் கசவுத்தகு நான் ஆடை சந்தேன். உள்ளுக்கும் ஜாயில் நீங்கள் எல்லோரும் பசித்தவர்களாக வந்தீர்கள். இல்லாமன் அசாந்துகோ நான் உங்களுக்கு உணவு தந்தேன். குழந்தை பிறக்கும் போது அழுது கொண்டு பிறக்கும், அழுது கொண்டு பிறக்கும். சோறா கொடுக்கிறோம், பிஸ்கட் கொடுக்கிறோமா? பிள்ளையுடைய உணவு, பிறந்த குழந்தையுடைய உணவு, முழு உலக விஞ்ஞானிகள் சேர்ந்தும் முழு உலக அறிவாளிகள் சேர்ந்தும் வாய்ப்பால் கொடுக்க முடியாது. அந்த குழந்தையுடைய உணவை யாரும் கொடுக்க முடியாது. இல்லாம நான் தாந்து தாய், நான் சொல்லுகிற விடயத்தை ஆழமாக கவனிங்க. வயிற்றில் இருக்கும் போது குழந்தை குரான் சொல்கிறது, விஞ்ஞானம் சொல்கிறது, தொப்புள் கொடி மூலமாக குழந்தைக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான். ஆழமாக கவனிங்கள், தொப்புள் கொடி மூலமாக பிள்ளைக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான். பிள்ளை பிறந்தவுடனே அல்லாஹ்வுடைய நேமத், அவன் படைத்தவன், அவன் உணவளிப்பான். விஞ்ஞானமும் என்று சொல்கிறது, பிள்ளை பிறந்தவுடனே தொப்புள் கொடியை வெட்ட மறு நிமிடம் தாயினுடைய இரண்டு மார்பகங்களும் பால் சுரக்குகிறது. இதை யார் சொல்லுவா? இதை யார் உருவாக்க முடியும்? இதை யார் தந்தா? சுபஹானல்லாஹ், வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு தொப்புள் கொடியின் மூலமாக உணவளித்தான். தொப்புள் கொடியை வைத்த விஞ்ஞானம் சொல்கிறது, பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது தாயினுடைய மார்பகத்தில் பால் இருக்காது. தொப்புள் கொடியை வைத்த வெட்ட மறு நிமிடம் மறு செகண்ட் ரெண்டு மார்பகங்களும் பால் சுரக்க ஆரம்பித்துவிடும். அந்த காலம் பிள்ளை பிறந்த காலம் சூடான காலமாக இருந்தால் தாயினுடைய மடியில் சுரக்கும் பால் குளிராக இருக்கும். அந்த காலம் குளிரான காலமாக இருந்தால் தாயினுடைய மடியில் சுரக்கும் பால் சூடானதாக இருக்கும். இது அத்தனையும் அல்லாஹ் தந்தான். இது அத்தனையும் அல்லாஹ் எவருக்கு செய்த அவனுடைய பதில். நாம் என்ன செய்திருக்கோம்? பணம் தந்தான், வீடு தந்தான், கடை தந்தான், வாகனம் தந்தான். செல்வந்தர்களே, இத்தனையும் தந்த அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்திருக்கோம்? எம்முடைய பணத்தால், எம்முடைய செல்வத்தால், எம்முடைய திறந்தால், எம்முடைய ஆரோக்கியத்தால் இந்த தீனுக்கு, இந்த இஸ்லாத்துக்கு, இந்த மார்க்கத்துக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? உங்களிடத்தில் ஆழமாக ஒரு விடயத்தை நான் கொண்டு வருகிறேன். இது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும், இது நீங்கள் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நாம் வாழுகின்ற இந்த நாடு பிரசவத்தை இலவசமாக தருகிறது. ஹாஸ்பிட்டலில், வைத்தியசாலையில் நாம் பிறந்தது, எம்முடைய பிள்ளைகள் பிறந்தது, எம்முடைய மனைவி பிறந்தது, எல்லாம் இலவசம். மேல் பிச்சமாக தேவைப்படும் போது ஒரு பிரைவேட்டாக பணம் செலுத்தி வைத்தியம் பார்க்கிறோம். அது எம்முடைய விருப்பம். இந்த நாட்டில் பிரசவம் இலவசம், இந்த நாட்டில் கல்வி இலவசம். யாராவது காசு கட்டி பாடசாலையில் புத்தகம் வாங்கி படிக்கிறோமா? மாதாந்தம் பாடசாலைக்கு, அரச பாடசாலைக்கு மாதாந்தம் கல்விக்காக டொனேஷன் கொடுக்கிறோமா? இல்லை. பிரசவம் இலவசம், கல்வி இலவசம், வைத்தியம் வைத்தியம் இலவசம். ஓபிட்டில துண்டெடுப்பதுதான் தாமதம், நீட்டினால் மருந்து இலவசம் வருகிறோம். பிரசவம் இலவசம், கல்வி இலவசம், வைத்தியம் இலவசம். இன்னும் சொல்ல போனால் எப்படி பிறப்பது இலவசமாக வந்தோமோ, எம்முடைய ஜனாதாவை தூக்கிச் செல்லும் சந்தூக்கும் இலவசம், எம்முடைய பள்ளியில் இருக்கும் சந்தூக்கு இலவசம், மையவாடி இலவசம், எல்லாமே இலவசமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்முடைய பணத்தால் இந்த நீளுக்காக என்ன செய்கிறோம்? எம்மிடமிருக்கும் செல்வத்தால், எம்மிடமிருக்கும் பணத்தால் எத்தனை ஆளுமைகளை உருவாக்கினோம், எத்தனை மஸ்ஜிதுகளை உருவாக்கினோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட வீட்டுக்கு உங்களோட கதவை ஒரு ஏழை மனிதன் வந்து தட்டி செல்கிறான், ஐயா பசிக்கிறது, தாகிக்கிறது, ஏதாவது தாருங்களேன். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு ஒரு ஹதீஸ் வருகிறது விளக்கமாக என்னென்றா, அந்த கதவை தட்டுகின்ற மனிதன், கதவை திறந்து பார்க்கிறீர்கள், எம்முடைய காலத்தின்படி ஒரு பெண் காரில் நிற்கிறான், ஒரு பெண் காரில் நிற்கிறான். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தட்டுகிறவன் என்ன கேட்கிறான் என்று சொன்னா, அம்மா சாயின ஃபலா தன்ஹர், வீட்டுக்கு வந்து யாசகம் கேட்பவனை திறந்து விடாதீர்கள், அவன் பெஞ்ச் காரில் வந்தாலும் சரி, உங்களிடத்தில் வருகிறான். ஏன் தெரியுமா? ஹதீஸ் வருகிறது, கயாமத்தில் ஒரு மனிதனை கூப்பிட்டு சொல்லுவான், மனிதா உங்களிடத்தில் நான் ஒரு நாள் சாகித்து வந்து ஒரு தண்ணீர் மெடல் கேட்டேன், நீ இல்லை என்று சொல்லித்தாயே. மனிதா உன்னிடத்தில் ஒரு நாள் பசித்து வந்து, மனிதா சாப்பிட ஏதும் தாவாப்பா என்று கேட்ட நேரத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டாயே என்று கயாமத்தில் ஒரு மனிதனை பார்த்து அல்லா சொல்லும் போது அந்த மனிதன் கேட்பான், யார் யாம்மா, உனக்கு தாகமா, உனக்கு பசியா, நீ வந்தாயா? அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய ஒரு கஷ்டத்தை, ஒரு நோயை, ஒரு பீதியை, ஒரு உனக்கு வரக்கூடிய ஒரு இடரை இல்லாமலாக்குவதற்காக ஒரு பசித்த மனிதனை நான் உன்னிடத்தில் தர்மத்துக்காக அளிக்கிறேன், நீ திறந்து விட்டாய், அங்கு கொடுத்திருந்தால் என்னை நீ கண்டிருப்பாய். சாகித்த ஒரு மனிதன் தண்ணி கேட்க வந்த நேரத்தில் நீ தண்ணி கொடுத்திருந்தால் அந்த நேரத்திலே நீ என்று அங்கு கண்டிருப்பாய். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எம்முடைய பணம் எதில் செலவிடப்படுகிறது? நீங்க யாரும் கோபிக்க கூடாது, நான் சொல்லுவதை நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கவும் கூடாது. நாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்கிறோம் தான் சொல்ல போனால், 700க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இந்த நாட்டில் இருக்கிறது, 250 உலமாக்களை உருவாக்கக்கூடிய குள்ளியாக்கள் தாராளங்கள் இருக்கிறது, 250, 11,000 கிட்டத்தட்ட 14,000 உலமாக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், மஸ்ஜிதுகள் 2,500 மஸ்ஜிதுகள் இருக்கிறது, 3,000க்கு மேற்பட்ட என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய மதரசாக்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. மக்களுடைய பாடத்திட்டத்திற்கு பின்னால் சுமாராக கிட்டத்தட்ட 9,000 மாணவர்கள் மக்களுடைய பாடத்திட்டத்தில் கல்வி பயில்கிறார்கள். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த அத்தனை மஸ்ஜிதுகளிலும் இந்த அத்தனை மதரசாக்களிலும் இந்த அத்தனை உலமாக்களுடைய விடயத்திலும் உங்களுடைய பணம் எத்தனை ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது? நாம் என்ன சொல்லலாம் தெரியுமா? இந்த மையவாடி இருக்குது அல்லவா, இந்த மையவாடி எங்க அப்பாவுடைய ஒருத்தர் சொல்றாரு, அவர் பேர பிள்ளை. இந்த மையவாடி இருக்குது அல்லவா, இந்த மையவாடி எங்க அப்பாவுடைய வாப்பா தர்மம் செய்தது. யாரே? எத்தனை ஏக்கர்? 20 ஏக்கர், 12 ஏக்கர், 10 ஏக்கர். பேரப்புள்ள சொல்றாரு, இந்த 10 ஏக்கர் மையவாடியும் எங்க அப்பாவுடைய வாப்பா இந்த தீவுக்காக இந்த ஊர் மக்களுக்காக தர்மம் செய்தது. ஆனா கேவலம் என்ன தெரியுமா, இந்த பேரப்புள்ளையுடைய காலத்துல அந்த அந்த மையவாடிக்கு வேலி அமைப்பதற்கு பள்ளி நிர்வாகம் வெள்ளப்படாமல் இருக்குது. அந்த காலியுடைய விலை இந்த காலத்துல 50 லட்சம் வரும். சும்மா கொடுத்தாரு, சும்மா கொடுத்தாரு. நான் ஒரு உலகத்துல சில வரலாறுகள் சம்பந்தமான ஒரு புத்தகம் படிக்கும் போது அனைவருக்கும் அழுகாரு, இலங்கை பாடசாலைகளில் அதிகமான பாடசாலைகளுடைய காணிகள் அந்த நேரத்தில் இருந்த செல்வந்தர்களால் தர்மம் செய்யப்பட்டது. பின்னால் அது அரச உடமையாக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், உங்களுடைய மத்திற்காக, உங்களுடைய மையவாடிக்காக, உங்களுடைய பாடசாலைக்காக உங்களுடைய பணம் எத்தனை ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது? யாரும் கோபப்படக்கூடாது. சொல்ல வேண்டியதை அதை சொன்னாங்க. மௌத்தான் அவர்களுடைய நிலைமைகளை பேசுங்கள் என்று சொன்னாங்க தலைவாலயத்தில். நான் இந்தியாவில் ஓதக்கூடிய காலத்தில் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அல்லாஹ் அந்த மக்களுடைய கபரை பிரகாசமாக்குவார். நான் இந்தியாவில் ஓதக்கூடிய காலத்தில் ஓதிவிட்டு அந்த ஓதின மதரசாவிலேயே நான் உஸ்தாதாக சில வருடங்கள் கலவையாற்றும் போது இப்படி ஒரு ஹுத்பாவுக்கு நான் இந்தியாவில் திருச்சிக்கு போயிருந்தேன். ஒருத்தர் ஹுத்பா முடிஞ்சு வரும்போது ஒரு மஸ்ஜிதை காட்டி சொன்னாரு, அதர் இந்த மஸ்ஜிதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. நான் கேட்டேன் அவர்களிடத்துல, என்ன சொல்றீங்க? அவர் சொன்னாரு, இந்த மஸ்ஜித் இருக்கிறல்லவா, இது உங்க நாட்டினுடைய ஒரு செல்வந்தரால் கட்டப்பட்டு தந்தது. நாங்க இந்தியாவில் இருந்த இலங்கைக்கு வந்தோம். வந்து அவரை சந்தித்த போது எங்களுடைய பகுதியில் ஒரு மஸ்ஜித் வேண்டும் என்று நாங்கள் முறையிட்ட போது அவர் சொன்னாரு, 2வது வார்த்தை அவர் சொல்லல, மஸ்ஜிதை கட்டுவதற்குரிய ஏற்பாடு செய்யுங்கள், எத்தனை கோடி வேண்டும் என்றாலும் நான் தருவேன். நாங்கள் நேரில் ஆரம்பித்தோம். 4 மாதத்தான எங்களுடைய நாட்டினுடைய கணக்கின் பிரகாரம் 80 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த மஸ்ஜிதை நாங்கள் கட்டிருக்கிறோம். கட்டி முடிஞ்சதன் பின்னாலே திறப்பு விழாவுக்கு வாருங்களேன் என்று அழைப்பு கொடுத்த நேரத்தில் அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை திறப்பு விழா செய்வதற்கு நான் தகுதியற்றவன், உங்களுடைய மஸ்ஜிதுடைய இமாமை வைத்து நீங்க திறப்பு விழா செய்யுங்க. நான் யாருந்து கேட்டேன், அல்லாஹ் அவங்களுடைய கபலை பிரகாசமாக்குவானாக, அல்லாஹ் அவங்களோட மூலமாக சில உலமாக்களையும் இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னா, நலி மகாஜியா. கடல் கடந்து இந்த வீடுக்காக தர்மம் செய்தார்கள். கடல் கடந்து இந்த வீடுக்காக தன்னுடைய பணத்தை செலவு செய்தார்கள் என்று சொல்றீங்க. கொழும்புல நான் சொத்பாவில இந்த தலைப்புல சொல்லும் போது சொன்னேன், கொழும்பு மக்களே, நீங்க தனிமையாக உட்கார்ந்து நீங்க சிந்திங்க, இந்த தீனுக்காக என்னுடைய பணத்தில் இருந்து நான் என்ன செலவு செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவங்கள சிந்தனைக்கு ஒரு கருத்தை வைத்தேன். கொழும்பு சிட்டியில, கொழும்பு சிட்டியில ஒரு சின்ன ஒரு ஒரு மூணு ஒரு ரெண்டு அடி மூணு அடி அகலமான சின்ன ஒரு காணி வாங்குவதாக இருந்தா எத்தனை கோடி பேர், வாடகையே 50-60 லட்சம் அட்வான்ஸ் தாங்குகிறது. நான் சொல்லுகிறேன், எம்முடைய முன்னவர்கள், எம்முடைய மூதாதையர்கள் அல்லாஹ் அவருடைய கபர்களை பிரகாசமாக்கட்டும், கொழும்பு சிட்டியில அப்பொழுது வாழ்ந்த அந்த தனவந்தர்கள் தான் வீடு கட்டுவதற்கு முன்னால, தான் கடை கட்டுவதற்கு முன்னால, பின்னால் வரக்கூடிய தன்னுடைய சமூகத்திற்கு எம்முடைய சமூகம் மௌத்தாகினால் நல்லடக்கம் செய்ய இட வேண்டும் என்று, இடம் வேண்டும் என்று எண்ணி 4 மையவாதிகள் உருவாக்கினார்கள். அதுல முக்கியமான மாலியாவத்தினுடைய மையவாதி அரசாங்கம் அண்ணாந்து பார்த்தது, இவ்வளவு பெருமதியான வருடத்தில் குணம் விளைப்பதாக எம்முடைய மூதாதையர்கள் தூர நோக்கோடு இந்த சமூகத்தில் வாழ்ந்தார்கள். எம்முடைய சமூகம் இந்த பூமியில் சிறப்பாக வாழ வேண்டும். பஜாருக்கு வந்தவங்க, எம்முடைய சமூகம் மூதாதையர்கள் பஜாருக்கு வந்தவங்க, நாம் என்ன சொல்றோம் தெரியுமா பெருமையா, எங்கட நாட்டில ஒவ்வொரு பஜார்லையும் கம்பீரமாக மசிதிகள் இருக்கிறது சொல்றோமா இல்லையா, நீங்க கட்டிடலாம், நீங்க அமைச்சலாம், நம்மட மூதாதையர்கள் பஜாருக்கு வந்து கடை கட்டுவதற்கு முன்னால், வீடு கட்டுவதற்கு முன்னால், தொழில் அமைப்பதற்கு முன்னால் முதலாவது செய்தது என்னென்றால், இந்த பகுதியில் தொழில் செய்யும் எம்முடைய சமூகம் தொழுவதற்கு இட வேண்டும். அதை கட்டு முதல் மதரசாக்கள் உருவாக வேண்டும். மகதத்துல் இப்ராஹிமியா மதரசத்துல் பாரி போன்ற பழமை வாய்ந்த மதரசாக்கள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது. ஆனா நான் கேட்கிறேன், உங்களிடத்தில் என்னுடைய பணம் எத்தனை மதரசாவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை மசிதிகளுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல போனேன், இந்த தலைப்புல தர்மம் சம்பந்தமா பேசுங்க என்று என்னை அழைத்தார்கள். நான் போனேன், அல்லாஹ் அந்த ஊரை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்யட்டும், ரஹமத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். ஆனால் என்னன்னு சொன்னா, 11 வருட காலமாக உடைக்கப்பட்ட மஸ்ஜித் இன்னும் கட்டி முடிக்கப்படாமல் அவர்கள் அரை குறை வேலையான மஸ்ஜிதில் தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா கை சேதம் என்னென்றா, மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒவ்வொரு வீடுகளும் கட்டப்பட்டிருக்கிறது, மஸ்ஜிதை போல பல மடங்கு பெரிய வீடு. இந்த சமூகம் எப்படி போனால், இந்த சமூகம் இந்த சிந்தனையோடு வாழ்ந்தால் எம்முடைய பின்னால் உள்ள சமூகத்தினுடைய நிலைமை என்ன, யாரும் கஞ்சப்பட வேண்டாம், யாரும் யாருமே எந்த ஒரு விடயத்திலும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் கஞ்சப்படாதீர்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், நம்மள்ட ஒரு புழக்கம் இருக்குது, செய்வோம் இன்ஷா அல்லாஹ், வார வருடம் செய்வோம், மஸ்ஜித கட்டி முடிஞ்சேன், அரபுற அடுப்பாற்றல் இருந்தா நான் செஞ்சுதாரேன் என்று சொல்கிறோம். உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு தர்மம் செய்ய ஒரு மஸ்ஜிதில ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை தவற விடாதீர்கள், அந்த சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்கும். உதாரணமா சொல்றேன், டைல் கொண்டு மஸ்ஜிதுக்கு பிடிக்க உங்களிடத்தில் வசூல் செஞ்சு வராங்க, நீங்க சொன்னீங்க சேர்த்தடுங்களே அறுபாடுகளை நான் செய்கிறேன், டைல்ஸ் ஃபுல்லா சேர்த்தாங்க, நீங்களும் கொடுக்கல, டைல்ஸ் பதிக்கப்பட்டுட்டு மக்கள் டைல்ஸ்ல 5 நேரம் சுஜூது செய்யறாங்க,
உங்களுடைய பணம் அதுல சேரல, அந்த நன்மையை விட்டு அல்லாஹ் உங்களை ஒதுக்கி விட்டார்.
திரும்ப அந்த சிலைக்காக உதாரணத்துக் கொண்டு சொல்றேன், சில நன்மையான தர்மங்கள் இரண்டாவது தடவை கிடைக்காது. ஒன்று சொல்றேன் கேளுங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சொன்னார். ஹிஜ்ரத் வந்து சஹாபாக்களுடைய தர்மம், சஹாபாக்களுடைய தர்ம சிந்தனை. இந்த உதாரணத்திலிருந்து இங்க புரிஞ்சு கொள்ளுங்க, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சொன்னார். வந்து சேர்ந்த உடனே அல்லாஹ் வஹி அறிவித்தான், இப்படிக்குதல்லவா மஸ்ஜிது நபவி மதீனா முனவரா, அந்த இடத்தை காட்டி அல்லாஹ் சொன்னார், இந்த இடத்தில் உங்களுடைய மஸ்ஜித் கட்டப்பட வேண்டும். அப்படின்னு சொந்த உறவு மக்கா, மஸ்ஜித் கட்ட வேண்டிய இடம் மதீனா. காணியா இருக்கும், காணிக்கா வாப்பட சொத்து, தாயுடைய சொத்து, உறவுகளுடைய சொத்து, யார் அதனாலே சார் சொன்னாங்க, சொன்னாங்க நீங்க விசாரிங்க, அல்லாஹ் இந்த இடத்துல மஸ்ஜிதை கட்ட எனக்கு வகை அறிவித்திருக்கிறான், இந்த காணி யாருடையது என்று அறிவித்து சாருங்கள். சஹாபாக்கள் பரவலாக விசாரித்தா அந்த காணி பனு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த நாலு பேரப்பிள்ளைகளுடைய காணியது. இப்ப இருக்கிற மஸ்ஜிது நபவி நாலு பேருக்கு சொந்தமானது. நபி நாலு பேருக்கும் கூப்பிட்டு சொன்னாங்க, தோழர்களே இந்த இடத்தில் அல்லாஹ் மஸ்ஜிதை கட்டும்படி எனக்கு வகை அறிவித்திருக்கிறான், இந்த காணிக்குரிய விலையை சொல்லுங்க, நான் காசை தந்து காணியை வாங்கிக் கொள்கிறேன் மஸ்ஜிது கட்டுவதற்காக. நாலு பேரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா, யார சூழல்லா அல்லாவுடைய மஸ்ஜித் கட்டப்படுவதற்கு அதுக்கு காணி இருக்கிற தாரத்துக்கு பணமாகும், பணம் தேவையில்லை, சொர்க்கத்துல எங்களுக்கு ஒரு மாளிகை வாங்கிட்டார்கள், காணியை தர்மமாக வச்சுக் கொள்ள. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு வருடமும் 25 லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று மஸ்ஜிது நபவியில சுஜூது செய்கிறார்கள், அந்த நன்மையை அந்த நாலு பேரையும் தவிர வேற யாரும் அடைய முடியாது. மஸ்ஜிது நபவியில் எத்தனை லட்சம் ஹஜ்ஜாஜிகள் உம்ராவுடைய மக்கள் சுஜூது செய்கிறார்களோ அந்த நன்மையை அந்த நாலு பேரையும் தவிர வேற யாரும் அடைய முடியாது. இனிமேல் தர்மம் செய்யுங்கள், பணத்தை அல்லாவுக்காக அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய தீன் இந்த நாட்டில் இந்த பூமியில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக கஞ்சித்தனம் பெறாதீர்கள். நான் ஒன்று சொல்லுவாங்க, நம்மட பணம் இன்றைய காலகட்டத்தில் ரெண்டு விடயத்தில் வீண் விரயம் செய்யப்படும். நீங்க யாரும் கோபப்பட வேண்டாம். முதலாவது என்ன தெரியுமா, வீடு கட்டணும், வீடு கட்டணும். இதுல யாருக்கும் எந்த ஆச்சரியமும் கிடையாது, வீடு கட்டணும். எந்த வீடு இருந்தா நமக்கு தேவையான அளவு வீடு, பெருமைக்கல் வீடு, பெருமைக்கல். நானும் மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் வாழ்வதற்கு ஒரு வீடு கட்டிருக்கிறேன், அதுதான் வீட்டுடைய நோக்கமே தவிர, பாத்தீங்களா நான் 3 மாடி வீடு கட்டிருக்கிறேன், உள்ளுக்கு எத்தனை ரூம், ஒவ்வொரு தட்டிலும் 12 ரூம் இருக்குது. எத்தனை பேர் வாழ்றீங்க, 4 பேர். அதனால் வீட்டு பக்கத்து ரூம்ல தடதடந்து சத்தம் கேட்குது, ராவையில என்ன ஏரியா சத்தம் எல்லாம் மாற மாதிரி இருக்குது, தண்ணி ஓதி பாருங்களேன்
அந்த பெரிய வீட்டில நாலு பேர் இருந்தா உன்னை தவிர மற்ற வீடுகள் ரூம்களில் கெட்ட ஜிம்கள் குடியேறும். கோடி ரூபாய் பணத்தை கல்லாலும் மண்ணாலும் அடித்து வைத்திருக்கிறோம். ஆனா அவற்ற போய் அதியார் பள்ளி ஒன்று கட்ட பவுண்டேஷன் வைக்க முடிவு செய்திருக்கிறோம். ஆதியார் எவ்வளவு தாரீங்க? 2000 ரூபாய் எழுதுங்க. சீமந்து பக்கத்து எவ்வளவு? 1000 ரூபாய். ரெண்டு பக்கத்து சீமந்து வாங்க காத்திருந்தீங்க. வீடு கட்டிருக்காரு 2 கோடி. ஆனா கடைசி பயணம் ஜனாசா எங்க வரும் வீட்டில் பள்ளிக்கு வரும். எந்த பள்ளிய கேட்டு வந்த நேரத்தில் தர்மம் செய்ய கஞ்சப்பட்டாரோ அந்த பள்ளிக்கு கடைசி பயணம் வரும். எந்த வீட்டை கோடிக்கணக்கில் கட்டினாரோ அங்கிருந்து ஜனாதா வெளியே சொல்லும். எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும், பணம் வெளியேற்றும், தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்யுங்கள். இரண்டாவது என்னென்னா, நம்மட பணம் வாழ்வர்கள் கவனமாக கவனியுங்கள். நம்மட பணம் இரண்டாவது செலவு செய்யப்படுதுன்றா, இப்ப இந்த காலத்துடைய சிச்சுவேஷன்ல இணையத்தனம் கடைய கூட்டிட்டு வீட்டுக்கு போகும்போதே 99 ரூபாய்க்கு இன்டர்நெட் கார்டு போட்டுதான் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பேஸ்புக்கிலும், தேவையில்லாத நிகழ்ச்சிகளை ட்விட்டரிலும், தேவையில்லாத நிகழ்ச்சிகளை வாட்ஸ்அப்பிலும், தேவையில்லாத நிகழ்ச்சிகளை யூடியூபிலும் பார்த்து இரவைக்கு தூங்குறாரு. இரவு 3 மணி நேரம் சுவகில்லாம காலையில 9 மணிக்கு நம்புறாரு. 2 பாவம். ஒன்று என்னன்னா காசை வீண்டுறையும் செய்யறாரு. இன்னொன்று என்னன்னா அல்லாஹ் ஓய்வாக தந்த இரவை நாசப்பார். 99 ரூபாய் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இன்னத்துக்கு செலவானால் நான் கேட்கிறேன், மாசம் 3000, வருடம் 2 வருடம், 5 வருடம் பாவித்தால் பணம் முஸ்லிம் குடியுங்கள், சாப்பிடுங்கள், வீண்டையம் செய்யாதீர்கள். இது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இதை யாரும் கோவிக்க கூடாது. பணம் மீன்விரயம் செய்யப்படும் காரியம் சொல்லுகிறேன். இன்னொன்று சொல்லுகிறேன், இதுல 100 வீதம் ஹாஜியாரும் உம்ரா செய்தவர்களும் 5 நேரம் சொல்பவர்களும் பீடிக்கப்பட்டிருப்பீர்கள். சொல்ல வேண்டும் என்பதால் சொல்லுகிறேன், இதிலிருந்து விடுபடுங்கள், அதை தர்மமாக செய்யுங்கள். 2வது என்னென்றா, புகைத்தல். புகைத்தல் நான் ஒரு ஹோட்டல் இருந்தேன். ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்னது தண்ணீலா தண்ணி கோர்லுக்கு இன்னொன்று இது 35 ரூபா, அது 40 ரூபா தண்ணியில் இல்லைன்னு ஒரு கோபம் வந்துச்சு. என்ன கடை வச்சிருக்கிறீங்க தண்ணியில் இல்லாம? தண்ணீர் நிற்கிறதுக்காக கோடிக்கணக்கில் 35 ரூபாய் உண்டு. எத்தனை உண்டு? 5 குடிச்சா 175 ரூபாய், 10 குடிச்சா 350 ரூபாய், 20 போட்ட ஒரு பக்கம் 700 ரூபாய். அல்லாஹ் அக்பர். பணம் 35 ரூபாய் பணம் நெருப்பு வைத்து சாம்பலாக்கி உம்மத்தை நோயாளியாக்கு வீண்டையம் இத சமூகத்துக்கு செலவு நேரமாகிவிட்டது. எனவே தர்மம் செய்யுங்கள், வீண்டையம் செய்யாதீர்கள். குழு சாப்பிடுங்கள், குடியுங்கள், வலாசு சிரிப்பு வீண்டையம் செய்யாதீர்கள். வீண்டையம் செய்வர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பான். எனவே பின்னால் உள்ள ஒரு சமூகம் எம்முடைய பிள்ளைகள் எம்முடைய சந்ததிகள் சிறப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் எம்முடைய பணத்தை மௌத்துக்கு முன்னால் தர்மம் செய்யுங்கள். மஸ்ஜிதுக்காக, மதரசாக்களுக்காக, ஏழைகளுக்காக, மிஸ்கீன்களுக்காக, யதீம்களுக்காக தர்மம் செய்துவிட்டு மௌத்தாகுங்கள். அதுதான் உங்களுடைய கபரை பிரகாசமாக. நம்மளை புள்ள செய்வான், நம்மள அந்த கனவை மட்டும் யாரும் சென்றார். நான் சொல்லுகிறேன், தவறாக நினைக்காதீர்கள். மௌத்துக்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே குர்ஆன் ஓதி தமாம் செய்துவிட்டு மௌத்தாகுங்கள். மஷாஅல்லாஹ், எனக்கு இன்று மரணம் வந்தாலும் நான் தயார். ஏனென்றால் எனக்காக நான் 30 குர்ஆன் தமாம் செய்திருக்கிறேன். எனக்கு யாரும் ஓடுது மாஷாஅல்லாஹ். என்ற செல்வத்திலிருந்து இத்தனை கோடி, இத்தனை லட்சம், இத்தனை ரூபாய் நான் தர்மம் செய்திருக்கிறேன். எனக்காக வேண்டி யாரும் தர்மம் செய்ய தேவையில்லை என்று மௌத்தாகுங்கள். என் பிள்ளைகள் கபருக்கு வந்து யாசிலோடு எனக்கு துஆ செய்வாங்க என்று யாரும் கனவு கண்டார்கள் என்று யாரும் கண்டார்கள். உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்டா எழுப்பி, உங்களோட வாப்பா மௌத்தாகி 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் என்றிருந்தா ஒருத்தர் எழும்பி சொல்லுங்க, ஒரு வருடத்துக்குள்ள இந்த வாப்பாவுடைய ஜனாதாவுக்கு கிட்ட போய் அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபினா வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு என்று துஆ செய்தவர்கள் ஒருத்தர் எழும்பி நிற்கிறார். யாரு செய்திருக்க? வாப்பாவுடைய கபரை தேடுறாரு, கபரடிக்கு வெளியிருந்து யாசிரோதுறாரு. என்னன்னு கேட்டா பாப்பாவுக்கு, பாப்பாட கபரடிய போய் ஓதுங்களேன், மறந்துட்டேன். கபரடிய மறந்துட்டாங்க. இதுதான் காலம். தர்மம் செய்யுங்கள். உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய செல்வத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஓரம் கட்டிவிட்டு சண்டை பிடித்து பங்கு விரிப்பதற்காக கோட்டேறி நிற்கிறார்கள். பாப்பாவுக்கு பதுவாசி காலம். எனவே உங்களுடைய செல்வத்தை ஏழைகள் வந்தால் விரட்டாதீர்கள். மஸ்ஜிதுகளுக்காக, மதரசாக்களுக்காக, உலமாக்களுக்காக தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் மேலான தீனுக்காக கபூல் செய்வானா, நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, நம் அனைவருடைய ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானா. அல்லாஹ் இந்த தீனுடைய பாதுகாப்புக்கு எங்களையும் நீ ஒரு காரணமாக்குவாயாக. இந்த தீனுடைய சந்ததிகளுடைய முன்னேற்றத்துக்கு எங்களுடைய செல்வங்களை எல்லா செலவு செய்ய வைப்பாயாக. எல்லா தீனுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய உத்தமர்களாக எங்களை நீ வாழ வைப்பாயாக. அபராளிகளான எங்களுடைய தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. இந்த நாட்டிற்காக யாரெல்லாம் சேவை செய்தார்களோ அவர்களுடைய சேவைகளை நீ கபூல் செய்வாயாக. அவர்களுடைய இந்த நன்மைகளை கபரு வரை கொண்டு போய் சேர்ப்பாயாக. எல்லா நோயாளிகள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோயை சுகப்படுத்துவாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. எல்லாம் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறோம், அழகாக உண்ணுகிறோம், அழகாக தூங்குகிறோம். ஆனால் யாருலா எத்தனையோ நோயாளிகள் வைத்திய சாலையில் கட்டிலும் படுக்கையுமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் உன்ன உணவை வாயில் வைக்க முடியாத அவர்களுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பார்கள். யாருலா நீ தந்த நியமத்துக்காக நன்றியுள்ள அடியார்கள் அவர்களை வாக்களிப்பார்கள். யாருலா எத்தனையோ மக்கள் உலகளாவிய ரீதியில் ஒரு நிமிடத்துக்கு 90,000 மக்கள் பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 கோடிக்கு மேலாக ஒரு நாட்டில் அகதிகளாக மக்கள் ஆக்கப்பட்டுள்ளார். இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பாயா, தீனை ஓங்க வைப்பாயாக, இஸ்லாத்தினுடைய எதிரிகளை அடையாட்டு காட்டுவாயாக. அவர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாக வாழ வைப்பார்கள். எங்களுடைய செல்வம் நீதந்ததியா, யாரா எங்களுடைய குழந்தைகள் நீதந்ததியா, யாரா எங்களுடைய மனைவி நீங்க கிட்டிருக்கின்றதா. அனைவரையும் உன்னுடைய பொருத்தத்தோடு உன்னுடைய மேலான தீனுக்காக கபூல் செய்து கொள்வாங்க. எங்களுடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவாயாக, எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களுடைய மாணவ செல்வங்களை பொருந்திக் கொள்வாயாக. வயோதிபர்கள் இருக்கிறார்கள் யாழ்லா, குழந்தைகள் இருக்கிறார்கள் யாழ்லா, அவர்களுடைய பொருட்டால் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹரது அவானா அலஹம்துலில்லாஹ்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا